வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 40. வாசிப்பவர் மதுமிதா. விக்ரமபுரி சிலகாலம் குடியரசாயிருந்த நிமித்தம் அநேக ஜனங்கள் ராஜபக்தி என்பதையே சுத்தமாய் மறந்துவிட்டார்கள். ராஜாவாயிருக்கிற நாங்களே ராஜபக்தியை உபதேசிப்பது கிரமமல்ல என்று நினைத்து சில விவேகிகளை ஏவி ஜனங்களுக்கு ராஜபக்தியை போதிக்கும்படி செய்வித்தோம். அவர்கள் அடியில் கண்டபடி பிரசங்கித்தார்கள். ஒவ்வொரு மனுஷனும் ஜீவிக்கிறதற்கு பலருடைய உதவி வேண்டி இருப்பதால் ஒவ்வொருவனும் தனிமையாக வனவாசம் செய்வது சாத்தியமில்லாத காரியமாயிருக்கிறது. ஆகையால் ஆதிகாலம் துவக்கி கிராமங்களிலும் நகரங்களிலும் ஜனங்கள் கூட்டுறவாய் வாழ்வது வழக்கமாயிருக்கின்றது. விவசாயம், நெசவு, சிற்பம், தச்சுவேலை, கொள்ளுவேலை முதலிய பல தொழில்கள் உலகத்துக்கு முக்கியமானபடியாலும் அந்த தொழில்களை ஒவ்வொருவனும் கற்றுக்கொள்வது அசாத்தியமாகையாலும் அந்த தொழிலாளிகள் உள்ள இடங்களில் வசிப்பது ஜனங்களுக்கு பெரிய சௌகரியமாயிருக்கிறது. கூட்டுறவாய் வாழ்கிற ஜனங்கள் ஒருவருக்கொருவர் உபத்திரவம் செய்து கொள்ளாமலும் ஒருவருடைய சொத்தை ஒருவர் அபகரிக்காமலும் பாதுகாப்பதற்காகவும் இன்னும் தேசோபகாரமான பல நன்மைகளை செய்யவுமே ஒவ்வொரு தேசத்திலும் இராஜாங்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஜனங்கள் தங்கள் நன்மைக்காக அரசனை நியமித்து கொண்டிருப்பதால் அரசனுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டியது அகத்தியமாயிருக்கிறது. ஒரு சிறிய குடும்பத் தலைவன் சொற்படி நடவாத குடும்பஸ்தர்கள் துன்பமடைவார்களானால் அந்தந்த குடும்பங்களுக்கு தலைவனாகிய அரசன் சொற்படி கேளாதவர்கள் எப்படி க்ஷேமம் அடைவார்கள்? உலகமாகிய உடலுக்கு அரசன் தலையாகவும் பிரஜைகள் பல அவயவங்களாகவும் இருக்கிறார்கள். என்சான் உடம்பிற்கும் சிரசே பிரதானமாயிருப்பது போல் உலகமாகிய உடலுக்கு அரசனே பிரதானமாயிருக்கிறான். தலையில்லாத சரீரம் எப்படி ஜீவிக்காதோ அப்படியே அரசனில்லாத தேசம் நாசத்தை அடையும். சகல சாஸ்திரங்களும் புராணங்களும் சமய நூல்களும் அரசனை விசேஷமாக சொல்லுகின்றன. அரசன் ஜனங்களால் நியமிக்கப்பட்டவனாயிருந்தாலும் அவன் சகலருக்கும் மேலான புருஷ சிரேஷ்டன் என்று சகல தேசங்களிலும் நன்கு மதிக்கப்படுகிறான். சூரியன் உயர்வான இடத்திலிருந்து பிரகாசியாவிட்டால் உலகம் ஒளி பெறுமா? மேகம் மேலான இடத்திலிருந்து வரிசையாவிட்டால் உலகத்துக்கு பயன்படுமா? ஆறு குளங்கள் உயர்வாகவும் வயல்கள் தாழ்வாகவும் இருந்தால் மட்டும் ஜலம் பாயுமே அல்லாமல் ஆற்றை பார்க்கிலும் உயர்வாயிருக்கிற கழனிகளுக்கு ஜலம் பாயுமா? அப்படியே அரசனுக்கு குடிகள் தாழ்ந்திருக்க வேண்டியவர்களே அல்லாது அரசனுக்கு கீழ்ப்படியாத குடிகள் க்ஷேமத்தை அடைவார்களா? மாதாவுக்கு ஜுரம் இருந்தால் கற்பத்துக்கும் ஜுரம் என்பது போல அரசன் சுகமாயிருந்தால் மட்டும் ஜனங்களுக்கும் சுகமானதால் அவனுடைய க்ஷேமத்தை ஜனங்கள் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும். அரசனை வணக்கமாயும் மரியாதையாயும் பயபக்தியாயும் பூஜிதை செய்ய வேண்டும். அரசனுடைய சுக துக்கங்களை தங்களுடைய கண்ணீர் பட்டதாகவும் பிரஜைகள் எண்ணி எப்போதும் ராஜபக்தி செய்ய வேண்டும். சூரியனிடத்தில் வெப்பமும் சந்திரனிடத்தில் களங்கமும் மேகத்தினிடத்தில் இடியும் புஷ்பங்களிடத்தில் முட்களும் இருப்பது போல அரசனும் நம்மை போல் மனுஷனானதால் அவனிடத்திலே சில குண தோஷங்கள் இருப்பதும் சகஜம். அதற்காக அரசனை நாம் அவமதிக்காமல் நீரை பிரித்து பாலை உண்ணும் அன்னம் போல அரசனுடைய குற்றத்தை நீக்கி குணத்தை மட்டும் கிரகித்து கொள்ள வேண்டும். அரசனுடைய செய்கைகளுக்கு நமக்கு காரணம் தெரியாத போது அவன் நல்ல எண்ணத்துடனே செய்ததாக ஊகிக்க வேண்டுமே தவிர விபரீதமாக எண்ணக்கூடாது. அரசன் ஒரு அக்கிரமம் செய்தாலும் கூட அதை கிரமமான மனு மூலமாக பரிகரிக்க வேண்டுமே அல்லாது ராஜ துரோகத்தை கனவிலும் சிந்திக்க கூடாது. ராஜ நிந்தையை நாமும் பேசக்கூடாது. பிறர் பேசவும் இடம் கொடுக்க கூடாது. சத்துருக்களையும் துஷ்டர்களையும் அடக்கவும் நியாய பரிபாலனம் நடத்தவும் தேச நன்மைக்கடுத்த பல வேலைகளை செய்யவும் போதுமான சதுரங்க சேனைகளையும் உத்தியோகஸ்தர் முதலியவர்களையும் நியமித்து அனுபாலிக்க அரசன் கடமைப்பட்டிருப்பதால் அதற்காக விதிக்கப்பட்ட வரிகளை ஜனங்கள் மனோர்ச்சமாக செலுத்த வேண்டும். வரி வாங்காவிட்டால் அரசன் தேச காரியங்களை எப்படி நடத்தக்கூடும்? வேரில் விடப்பட்ட ஜலம் மரம் முழுவதும் பரவுவது போலவும் நாம் வயிறு நிரம்ப புசிக்கும் உணவு ஜீரணித்து தேகம் முழுதும் வியாபிப்பது போலவும் அரசனுக்கு பிரஜைகள் கொடுக்கிற வரிகள் பிரஜைகளுக்கே உபயோகமாகிறபடியால் அரசனால் விதிக்கப்பட்ட நியாயமான வரிகளை பிரஜைகள் நிராடங்கமாக செலுத்த வேண்டும். ரோமாபுரியில் பல வரிகள் ஏற்பட்டிருந்த காலத்தில் ஜனங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று நிராகரித்து ஊரை விட்டு வெளியே போய்விட்டார்கள். அவர்களை அழைத்து வரும்படி அகிரிப்பா என்னும் தளகர்த்தனை ஆலோசனை சங்கத்தார் அனுப்பினார்கள். அந்த தளகர்த்தன் ஒரு விசித்திரமான கட்டுக்கதையை சொல்லி ஜனங்களை வசியப்படுத்தினான். அஃதென்னவனில், முற்காலத்தில் வயிற்றுக்கும் மற்ற அவயங்களுக்கும் சடுத்தம் உண்டாகி அந்த அவயங்களெல்லாம் ஒன்று கூடி வயிறு ஒரு வேளையும் செய்யாமல் இருப்பதால் இனிமேல் வயிற்றுக்காக தாங்கள் ஒரு பாடும் படுகிறதில்லை என்று பிரதிஜை செய்து கொண்டன. கைகள் ஒருவேளையும் செய்யோம் என்று சும்மா இருந்தன. கால் வயிற்றுக்காக ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் என்றது. வாய் ஒன்றையும் புசிக்க மாட்டேன் என்றது. கண் காது முதலியவைகளும் தங்களுடைய தொழில்களை செய்ய நிராகரித்தன. இவ்வகையாக அந்த அவயங்கள் செய்த பந்துக்கட்டு தங்களுக்கே தீங்காய் விளைந்தது. வயிற்றுக்கு ஆகாரம் இல்லாமையினால் கை சோர்ந்து, கால் அயர்ந்து, வாய் உலர்ந்து, கண் இருண்டு, காது அடைத்து தங்களுக்கே உபத்திரவம் உண்டானபடியால் வயிறுதான் பிரதானமென்றும் வயிற்றுக்கு ஆகாரம் கொடாவிட்டால் தாங்கள் ஜீவிக்கிறதற்கு மார்க்கமில்லை என்றும் அந்த அவயவங்கள் அறிந்து கொண்டன. வயிற்றுக்கு இடுகிற அன்னம் தேகத்தின் அவயவங்களுக்கெல்லாம் பிரயோஜனமானது போல அரசனுக்கு கொடுக்கப்பட்ட வரிகள் ஜனங்களுக்கே உபயோகமாகிறபடியால் வரி கொடுக்கிற விஷயத்தில் ஜனங்கள் ஆடங்கம் செய்யக்கூடாது என்றார்கள். அந்த பிரசங்கிகள் மறுபடியும் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த ஊர் குடியரசாயிருந்த காலத்தில் நாம் பட்ட அவஸ்தைகளும் இப்போது நமக்கு உண்டாயிருக்கிற சௌகரியங்களும் நமக்கு பிரத்யக்ஷ பிரமாணமாய் தெரிந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட தர்ம ராஜாங்கம் இந்த பூமண்டலத்தில் எங்கேயானும் இருக்குமா? சில மூட ராஜாக்கள் செய்த அக்கிரமங்களை நீங்கள் கேள்விப்பட்டால் இப்போது நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். ஒரு சமஸ்கிருத வித்வான் அநியாய பஞ்சகம் என்று 5 ஸ்லோகங்கள் செய்திருக்கிறார். அவைகளுள் 3 ஸ்லோகங்களை மொழிபெயர்த்து உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அநியாய பஞ்சகம். அநியாயபுரி என்னும் பட்டணத்தை மூர்கராஜன் என்பவன் ஆண்டு கொண்டு வந்தான். அவன் எலி வேட்டைக்கு போயிருந்த போது அவனுடைய பத்தினியை ஒரு பாம்பு கடித்து விட்டதாகவும் விஷம் தலையில் ஏறினவுடனே அவளுக்கு பிராணலயம் உண்டாகும் என்றும் அரண்மனை உத்தியோகஸ்தர்கள் மந்திரிக்கு தெரிவித்தார்கள். விஷம் தலையில் ஏறாதபடி தலையை வெட்டி பத்திரமாய் வைத்திருக்கும்படி மந்திரி உத்தரவு செய்தான். அந்த பிரகாரம் ராஜபத்தினியின் தலை வெட்டப்பட்டது. பாம்பு ஒரு வீட்டில் நுழைந்து வெளிப்படாமல் இருந்தபடியால் அந்த வீட்டை கொளுத்தி விடும்படி மந்திரி ஆட்சேபித்து அந்த பிரகாரம் நெருப்பு வைக்கப்பட்டது. அந்த நெருப்பு நகரமெங்கும் பரவி எல்லா வீடுகளையும் பொருள்களையும் நாசம் செய்துவிட்டது. தீயை அவிப்பதற்காக ஏரியின் கரையை உடைக்கும்படி மந்திரி உத்தரவு செய்து அந்த பிரகாரம் ஏரியின் கரை உடைக்கப்பட்டது. ஏரியின் ஜலமெல்லாம் வீணாய் போய்விட்டதால் வயலுக்கு பாய்ச்ச தண்ணீர் இல்லாமல் பயிர்களெல்லாம் வாடி வதங்கின. பயிர்கள் வெயிலினால் வாடாதபடி ஊரிலுள்ள மரங்களையெல்லாம் வெட்டி பயிருக்கு பந்தலிடும்படி செய்வித்தான். இந்த பிரகாரம் மந்திரி ஊரையெல்லாம் பாழாக்கிவிட்டான். இரண்டு, பயறு அளக்கிற விஷயத்தில் விற்கிறவனுக்கும் கொள்கிறவனுக்கும் கலகம் உண்டாகி மத்தியஸ்தர்களிடத்தில் முறையிட்டு கொண்டார்கள். விற்கிறவன், மரக்காலை கவிழ்த்து பின்புறத்தால் அளப்பேன் என்றான். வாங்குகிறவன், வழக்கப்படி மரக்காலின் முன்புறத்தால் அளக்க வேண்டும் என்றான். மத்தியஸ்தர்கள் இருவருக்கும் பொதுவாக மரக்காலை படுக்க வைத்து குறுக்காக அளக்கும்படி தீர்மானித்தார்கள். மூன்று, ஒரு சேனியனுடைய பிள்ளை குளத்தில் விழுந்து இறந்து போய்விட்டது. அந்த குளத்துக்குடையவன் மேலே சேனியன் குற்றஞ்சாட்டினான். உடையவனை அரசன் வரவழைத்து விசாரித்த போது அவன் குளம் வெட்டின கூலிக்காரன் மேலே குற்றம் சுமத்தினான். அவர்கள் குளம் நிறையும்படி மழை பெய்த மேகத்தின் மீது குறை கூறினார்கள். குயவனுடைய சூளையின் நின்று கிளம்புகிற புகையினால் மேகம் உண்டாவதாக அரசன் எண்ணி குயவர்களையெல்லாம் குலநாசம் செய்தான் என்றார்கள். என்னுடைய அபிப்பிராயமும் ஞானாம்பாளுடைய அபிப்பிராயமும் அநேக விஷயங்களில் ஏக பாவமாக ஒத்திருந்தாலும் இரண்டொரு விஷயங்களில் நானும் அவளும் பின்னாபிப்பிராயப்பட்டோம். இராஜாங்க வருமானத்தை பார்க்கிலும் செலவு அதிகரித்து பணம் போதாமல் இருந்தபடியால் ஜனங்களிடத்தில் அதிக வரி வசூல் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாய் இருந்தது. ஞானாம்பாள் என்னுடைய அபிப்பிராயத்தை ஒப்புக்கொள்ளாமல் என்னை பார்த்து சொல்கிறாள், ஜனங்களுக்கு நியாயமாக எவ்வளவு வரி ஏற்படுத்தக்கூடுமோ அவ்வளவு வரி முன்னமே ஏற்பட்டிருப்பதால் நாம் செலவை குறைக்க மார்க்கம் தேண்ட வேண்டுமே அல்லாது ஜனங்களுடைய தலைமேலே அதிக வரிகளை சுமப்பது தர்மம் அல்ல. சுண்டக்காய் கால் பணம் சுமைக்கூலி முக்கால் பணம் என்பது போல அநேக உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை குறைவாக இருக்க அவர்களுக்கு அபிரிதமான சம்பளங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பூலோகத்தில் ஒரு இராஜாங்கத்திலும் இவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படவில்லை. கோட்டை போல நாலு பக்கத்திலும் மலைகளும் கடலும் சூழ்ந்திருக்கிறது. இந்த நாட்டுக்கு சத்ருமயம் என்கிற பிராந்தியே இல்லாமல் இருக்க எண்ணிறந்த ரஜகத துரக பதாதிகளை வைத்து கொண்டு அவர்களுக்கு நாம் சம்பளம் கொடுப்பது அக்கிரமமல்லவா? அன்றியும் மராமத்து டிபார்ட்மெண்ட் என்கிற ஒரு பெரும் பூதமானது நம்முடைய பொக்கிஷ பணங்களையெல்லாம் புசித்து விடுகின்றது. அனாவசியமான செலவுகளையெல்லாம் குறைத்து விட்டால் நம்முடைய வருமானம் செலவுக்கு மேல் மிஞ்சி கையிருப்புக்கும் இடம் உண்டாகும். சம்பளங்களை குறைப்பது உத்தியோகஸ்தர்களுக்கு அதிருப்தியாய் இருக்கும் என்பது நிச்சயம்தான். ஆனால் சில உத்தியோகஸ்தர்களுடைய திருப்திக்காக கோடானு கோடி ஜனங்களுடைய சௌக்கியத்துக்கு நாம் குறைவு செய்யலாமா என்றாள். ஞானாம்பாள் சொன்ன நியாயங்கள் மறுக்க கூடாதவைகளாயிருந்தபடியால் நானும் அவளுடைய கருத்துக்கு இசைந்தேன். விஸ்வாமித்திரர் அண்டங்களை புதிதாக சிருஷ்டிக்க ஆரம்பித்தது போல நாங்களும் புதிய ஏற்பாடுகள் செய்ய தொடங்கினோம். விஸ்வாமித்திரர் நினைத்தபடி முடிக்காமல் மத்தியில் தங்கிவிட்டது போல் நாங்கள் தங்காமல் எங்களுடைய எண்ணங்களை பரிபூர்த்தி செய்தோம். ஒரு ஆயுதமும் இல்லாமல் ஆயத்தமும் செய்யாமல் ஒரு வார்த்தையினாலே படைகளையெல்லாம் ஒழித்து விட்டோம். மராமத்து பூதத்தை கிழித்து விட்டோம். அதிக சம்பளங்களை கழித்து விட்டோம். இவ்வாறு செழித்து விட்டோம். படைகளிலும் மராமத்து வகுப்பு உத்தியோகத்திலும் அவசியமானவர்களை மட்டும் வைத்து கொண்டு மற்றவர்கள் வீட்டுக்கு போகும்படி உத்தரவு கொடுத்து விட்டோம். எங்களால் பிரதிகூலம் அடைந்தவர்கள் எல்லோரும் எங்களை தூஷித்தார்கள். அனுகூலம் அடைந்தவர்கள் எல்லோரும் பூஜித்தார்கள். நாங்கள் ஒன்றுக்கும் அஞ்சாமல் ஒரு கதையில் சொல்கிறபடி எங்களுக்கு யுக்தமாய் தோன்றின பிரகாரம் நடப்பித்தோம். அந்த கதையை சுருக்கி சொல்கிறேன். பேசுகிற பட்சியும் பாடுகிற மரமும் தங்கத் தண்ணீரும் ஒரு மலை சிகரத்தில் இருப்பதாக ஒரு ராஜகுமாரத்தி கேள்வியுற்று அவைகள் தனக்கு வேண்டுமென்று தன்னுடைய தமையன்மார்களிடத்திலே தெரிவித்தாள். மூத்த தமையன் அவைகளை தான் கொண்டு வருவதாக சொல்லி பயணம் புறப்பட்டான். அவன் புறப்பட்ட 20ஆம் நாள் ஒரு சந்நியாசியை கண்டு அந்த மலைக்கு போகிற மார்க்கத்தை விசாரித்தான். சந்நியாசி ராஜகுமாரனை பார்த்து, அந்த மலை மேலே ஏறுவது சுலப சாத்தியமல்ல. ஏறும்போது பயங்கரமான சப்தங்களும் தூஷணமான வார்த்தைகளும் பல பக்கங்களிலும் கேட்கப்படும். அந்த சப்தம் செய்கிறவர்கள் அரூபிகளானதால் அவர்கள் நம்முடைய கண்களுக்கு தோன்றார்கள். மலைமேல் ஏறுகிறவன் அந்த சப்தங்களுக்கு பயப்படாமலும் பின்னே திரும்பி பாராமலும் ஏறுவானானால் அவன் மலைமேலே போய் சேர்ந்து அந்த அபூர்வ வஸ்துக்களையும் கைவசம் செய்து கொண்டு திரும்புவான். அவன் பின்னே திரும்பி பார்ப்பானானால் உடனே கருங்கல்லாய் சமைந்து போவான். அநேகர் என் சொல்லை கேட்காமல் போய் கல்லாய் சமைந்து போனார்கள். நீ போனாலும் அப்படித்தான் சம்பவிக்கும் என்று சந்நியாசி ராஜகுமாரனை போக வேண்டாம் என்று தடுத்தான். ராஜகுமாரன் தான் அகத்தியம் போக வேண்டுமென்று முஷ்கரம் செய்தபடியால் சந்நியாசி மலைக்கு போகிற மார்க்கத்தை தெரிவித்தான். ராஜகுமாரன் மலைமேல் ஏற ஆரம்பித்த உடனே சந்நியாசி சொன்னபடி பல சப்தங்கள் உண்டாயின. அந்த மூடன் எங்கே போகிறான், அவனை விடாதே, பிடி, அடி, கொல்லு என்றும் இன்னும் பலவிதமாகவும் சப்திப்பதை கேட்டு ராஜகுமாரன் பீதி உடையவனாய் பின்னே திரும்பி பார்த்தான். உடனே கல்லாய் சமைந்து போனான். அவனை தேடிக்கொண்டு வந்த அவனுடைய சகோதரனும் சந்நியாசி வார்த்தையை கேட்காமல் மலைக்கு போய் கல்லானான். ஆண்வேஷம் பூண்டு கொண்டு அண்ணன்மார்களை தேடிப்போன ராஜகுமாரத்தி சந்நியாசியை சந்தித்து மலைக்கு போகிற மார்க்கத்தை விசாரித்தாள். அவளையும் போக வேண்டாம் என்று சந்நியாசி தகுந்த புத்திமதிகள் சொல்லியும் அவள் கேட்கவில்லை. ஒரு சப்தமும் கேளாதபடி தன்னுடைய இரண்டு காதுகளிலும் பஞ்சை வைத்து அடைத்து கொண்டு நிர்விக்னமாய் மலைமேல் ஏறி அந்த அபூர்வ வஸ்துக்களையும் சுவாதீனம் செய்து கொண்டு கல்லாய் சமைந்திருந்த அண்ணன்மார் முதலானவர்களையும் எழுப்பிக் கொண்டு ஓட்டோலகமாய் பட்டணத்துக்கு திரும்பினாள். அந்த ராஜகுமாரத்தியைப் போல நாங்களும் அந்நியர்களுடைய தூஷணைகளையாவது பூஷணைகளையாவது கவனிக்காமல் எங்களுக்கு நியாயமாக தோன்றின காரியங்களை ஊக்கமாகவும் நிர்பயமாகவும் செய்து முடித்தோம். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 40 முடிவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.